யார் நம்முடைய சமூகத்திலே வாசம் பண்ண முடியும் ஆண்டவரே? இந்த நாளுக்கு ஆய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த இன்ப பிரசன்னத்துக்கு ஆய் ஸ்தோத்திரம், இந்த ஆராதனைக்கு ஆய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே உலாவி வருகிற தேவன், நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவன். இந்த நாளிலே கர்த்தாவே, நீங்கள் பேச நினைத்ததை எங்கள் மத்தியிலே பேசுங்க ஆண்டவரே. நீங்க விரும்புகிறபடி எங்களுடைய இருதயங்களை உணர்ந்தருளுங்க. நம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்படைக்கிறோம். சிந்தனைகளை ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, கேட்கிறதை குறித்து கவனமுள்ளவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை ஆண்டு கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாவரும் உட்காருவோமா? ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்திற்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம், அதற்குள்ளே உங்களுடைய நூலை போட்டுக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம். இந்த நாட்களிலே ஒரு மனுஷனை குற்றம் சாட்டுவது இலகுவான காரியம் அல்ல. ஒரு மனுஷனை பார்த்து நீ குற்றவாளி, நீ தகாதவன், நீ சரியில்லை என்று சொல்வதற்கு எனக்கு ஒரு நிமிடம் தேவை அல்ல. ஒரு மனுஷனை பார்த்து நீ குற்றவாளி என்று சொல்வதற்கு எனக்கு பல நாட்கள் ஆண்டுகள் தேவை அல்ல. ஆனால் ஒரு மனுஷனை தேவனுக்குள்ளே நடத்தி அவனை பரிசுத்தமாக மாற்றி தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு அவனை கொண்டு போவது என்பது என்றால் எனக்கு பல நாட்கள் வேண்டும். ஆனால் ஒரு மனுஷனை பார்த்து குற்றவாளியாக நிறுத்தி விடுவதற்கு எனக்கு பெரிய நேரம் எடுக்க வேண்டிய அவசியம் அல்ல. இதுல எது சவாலான ஊழியம், இதுல எது நமக்கு கஷ்டமான காரியம்? ஒரு மனுஷனை குற்றவாளியாக நிறுத்துவதா, இல்லாவிட்டால் ஒரு மனுஷனை தேவனுடைய சமூகத்திலே சேர்த்துக் கொள்வதா? எது இலகுவானது, எது கஷ்டமானது? ஆனால் இன்றைக்கு கஷ்டமான காரியத்தை நாம் விட்டுவிட்டு இலகுவாக எல்லாராலும் செய்யக்கூடிய ஒரு காரியத்திலே சபைகள், தேவ பிள்ளைகள், ஊழியர்கள் கடந்து செல்கிறார்கள் என்பதை நாம் தடுத்துவிட முடியாது. இந்த நாட்கள்ல எங்கே பார்த்தாலும் ஒரு மனிதனை குற்றத்துக்குள்ளே நிறுத்துவதற்கு எல்லாருக்கும் தைரியம் இந்த நாட்கள்ல இருக்கிறதை குறித்து எனக்கு ஆச்சரியம். ஏன் தெரியுமா? ஒரு மனுஷனை குற்றவாளி ஆக்குறதன் நிமித்தமாக அவன் குற்றவாளியாக நிறுத்த நினைக்கிற நபர் தேவனை விட்டு பிரிந்து கொண்டு இருக்கிறார் என்பதை சபை விசுவாசிகள், தேவ ஊழியர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்பதை இந்த நாட்களே மறந்து விட்டார்கள். ஒரு மனுஷனை குற்றவாளியாக நிறுத்துவதற்கும் ஒரு மனுஷனை நியாயம் பேசுவதற்கும் உனக்கும் எனக்கும் தகுதி இல்லை என்பது வேதத்திலே திட்டமும் தெளிவுமாய் நமக்கு போதிக்கிறது. ஏன்? தேவன் மாத்திரமே அவனை ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்டார். உனக்கும் எனக்கும் அதிலே அதிகாரம் கிடையாது. உனக்கும் எனக்கும் தேவன் அந்த காரியத்தை கொடுக்கவில்லை. ஆனால் அதை மறந்து இந்த நாட்கள் இலகுவாக லேசாக செயல்படுத்துகிற காரியம் என்ன தெரியுமா? குற்றவாளி. நீ பிழை செய்திருக்கிறாய், நீ தவறு செய்திருக்கிறாய், நீ எப்படி போகிறாய், நீ எப்படி வருகிறாய் என்பதை குறித்து நாம் தைரியமாக எடுக்கிற முடிவுகளை குறித்து நாம் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன் என்று சொல்லி சொன்னால், இந்த நாட்களிலே அநேக விசுவாசிகள் வெளிப்பக்கத்தை பார்த்து தங்களை மறந்து விடுகிறார்கள். வெளிப்பக்கத்தை பார்த்து தங்களை மறந்து விடுகிறார்கள். ஏன் என்று சொன்னால், அவருடைய துணிவு என்னவென்று சொல்லி சொன்னால், நான் தேவனோடு இருக்கிறேன், நான் தேவனோடு உறவாடுகிறேன், நான் சபைக்கு போகிறேன், ஆராதனை செய்கிறேன், தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுகிறேன், அதனாலே நான் தேவனுடைய மனுஷன். ஆனால் இதில் பெரிய காரியம் என்ன தெரியுமா? அவன் விலகி கொண்டு இருக்கிறதை அவன் அறியாது இருக்கிறான். அவன் அறியாது இருக்கிறான். இந்த காரியத்தை அநேகர் மறந்து விட்டார்கள். விசுவாசிகள், தேவ ஜனங்கள் இந்த காரியத்தை மறந்து அவர்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. பல நாட்களுக்கு முன்பு ஆதியாகமத்தில் இருந்து ஆதாம் ஏபாளுடைய சம்பவத்தில் இருந்து குற்றம் சாட்டுகிறது, தந்திரமான பேச்சுக்கள் பேசுகிறது, பிசாசுனுடைய சாயல் என்பதை குறித்து நாம் கடந்த தடவையிலே பார்த்திருக்கிறோம் இல்லையா? அநேகர் இன்றைக்கு குற்றம் சாட்டுகிறதை தேவ சாயல் என்று சொல்லி நினைத்தோ என்னவோ அவர்கள் அடிக்கடி குற்றம் சாட்டுகிறதை வாடிக்கையாக மாட்டிக்கொண்டார்கள். ஆனால் அது பிசாசுடைய சாயல், குற்றம் சாட்டுகிறது பிசாசுடைய சாயல். ஒருவேளை ஒரு மனுஷன் உண்மையிலேயே குற்றவாளியாக இருக்கலாம். வேதத்திலே அநேக இந்த நாட்களில் பார்க்க போறோம், வேதத்திலே அநேக சம்பவங்கள் இருக்கிறது, குற்றவாளிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நியாயம் தீர்ப்பதற்கும் குற்றம் சாட்டுவதற்கும் தேவன் மற்றவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கவே இல்லை. அதை அவர் மாத்திரமுடைய கையிலே எடுத்துக்கொண்டார், அவர் மாத்திரம் அந்த காரியத்தை செய்தார் என்றால் மற்றவர்களுக்கு அந்த காரியத்திலே தகுதியல்ல. இந்த நாட்டிலே குற்றம் சாட்ட எவராலே முடியாது. பொய்யோ உண்மையோ அது அடுத்த காரியம், ஆனால் ஒருவனை பார்த்து இவன் குற்றவாளி என்பதற்கு எவராலே முடியாது. எவராலே முடியாது. இலகுவான காரியத்தை பிசாசுடைய ஆயுதத்திலே அநேகர் சிக்கிக் கொண்டிருக்கி அவரை பார்த்து இவரை பார்த்து குற்றம் சாட்டி, குற்றம் சாட்டுகிறதுல பிரச்சனை இல்லை, ஆனா உன் ஆத்மாவை நீ இழந்து கொண்டு இருக்கிறாய் என்பதை மறந்து விடாது. இந்த நாளில் ஒரு சில காரியங்களை நாங்கள் பார்த்து கடந்து செல்லாம் நான் விரும்புகிறேன். 15 அதிகாரம் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அதிகாரம். சண்டே ஸ்கூல்ல போனா பிள்ளைகளுக்கு இதை குறித்து அடிக்கடி போதிக்கிற ஒரு பகுதி என்ன, இந்த 15 அதிகாரம் என்ன? ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருத்தன் தகப்பனை விட்டு வெளியே போய் பாவம் செய்து திரும்பி வந்து சேர்ந்துட்டான். இதை சுருக்கமாக இணைத்து ஒரு கதையாக சொல்லி பிள்ளைகளுக்கு போதித்து விடுகிறோம் இல்லையா? அதே நேரத்தில் தூரதேசத்துக்கு போன குமாரனை குறித்து எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்தவ பிள்ளைகளை பேசி கிறிஸ்தவர்களுக்கு சபைக்கு தூரதேசத்துக்கு போன மகனை குறித்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தேவனோடு தேவ சபைக்குள்ளே தேவ பிள்ளைகளோடு இருந்து தூரமாய் போன மூத்த குமாரனை குறித்து எவருக்கும் தெரியாது. வீட்டில் ஒரு 4-5 பைபிள் வைத்திருக்கிறேன். ஒரு 4-5 பைபிள்லையும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் இருக்கு, விளக்கங்கள். நான் அதை எடுத்து தட்டி தட்டி பார்த்தேன், இந்த மூத்த குமாரனை குறித்து அந்த வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொல்லி. இளைய குமாரனை விவரித்திருக்கிறது போல மூத்த குமாரனை அங்கே விவரிக்கப்படவே இல்லை. ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? சபைக்குள்ளே இருக்கிறவர்கள் தான் சீக்கிரத்திலே தேவனை விட்டு விலக பார்க்கிறார்கள். ஆனால் தூரப்பானவர்கள் என்ன செய்கிறார்கள்? மனம் திரும்பி தேவனோடு இணைந்து கொள்ளுகிறார்கள். என்ன தெரியுமா தைரியம்? நாம் ஆராதனைக்கு வருகிறதுனாலே நாம் தேவனோடு இருக்கிறோம் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். தேவனுடைய செய்தியை கேட்டு இது நல்லா இருக்கிறேன் சொல்லி நாம் சொல்லுகிறதுனாலே நாம் நினைக்கிறோம் தேவன் நம்மளோடு பேசுகிறார் என்று சொல்லி. ஊழியம் செய்கிறதுனாலே நாம் என்ன நினைக்கிறோம்? தேவன் எங்களோ எங்களை கொண்டு வல்லமையான காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி. ஆனா குற்றம் சாட்டுகிற பொழுது நீயும் நானும் தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய்கொண்டு இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. 25 வசனத்திலிருந்து 28 வசனம் வரைக்கும்
அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமயமாய் வருகிற போது கீத வாத்தியங்களையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றார். அப்பொழுது
28 முதல் பகுதியை மாத்தி மாசி.
அப்பொழுது அவன் கோபமடைந்து
என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். முதல் பக்கத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த மூத்த குமாரன் என்ன செய்கிறார்? வயலிலே வேலை செய்கிற நல்ல ஒரு ஊழியக்காரனாக அவன் இருக்கிறான். அவன் டைமுக்கு போகிறான், நேரத்துக்கு வெளியே போய் நேரத்துக்கு உள்ளே வந்து தேவனுடைய காரியத்தை வைராக்கியமா செய்கிற மூத்த குமாரனாக அவன் இருந்து வருகிறான். அவன் என்ன செய்கிறான், தேவனோடு ஒவ்வொரு நாளும் தொடர்புள்ளவனாக இருக்கிறான். தேவ சபைக்குள்ளே தேவ ஊழியத்தை செய்கிற தேவனுடைய மனுஷனாக அவன் காண்பிக்கப்படுகிறான். ஆனால் ஒரு நாள் வந்தது, ஒரு நேரம் வந்தது, அவன் வந்து கேட்கிறான், இங்கு என்ன நடக்கிறது? வேலைக்காரன் சொல்லுகிறான், யோ உம்முடைய சகோதரன் திரும்பவுமாய் வந்துவிட்டான், அதனாலே என்ன நடக்கிறது? கொண்டாட்டம் நடக்கிறது, பிதா மகிழுகிறார், ஒருவன் மனம் திரும்புகிற பொழுது பரலோகம் கம்பீரிக்கிறது. என்ன நடக்கிறது? பரலோக கொண்டாட்டம் இங்கே நடந்து கொண்டு இருக்கிற பொழுது மூத்த குமாரன் வருகிறான், தேவ மனுஷன் வருகிறான், தேவ ஊழியக்காரன் வருகிறான், தேவ பிள்ளை வருகிறான். வந்து என்ன சொல்லுகிறார்? சம்பவங்களை கேட்டவுடனே முகம் மாறிட்டு கோபம் கொண்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். யார் தேவனுடைய பிள்ளை, யார் தேவனுடைய மனுஷன், யார் தேவனுடைய ஊழியக்காரன், ஏன் கோபப்பட்டார் என்பதுதான் முக்கியமானது. சொந்த சகோதரன் மனம் திரும்பி தேவனண்டையில் வந்துவிட்டான். சொந்த சகோதரன் தேவனண்டையிலே வந்ததற்கு சபைக்குள்ள இருந்த தேவ ஊழியனுக்கு என்ன வாய்த்தது? சங்கடமாயிற்று, கோபமாயிட்டார். அவர் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நாம் நம்மை அறியாமலே தேவனை விட்டு விலக பார்க்கிறோம், தேவனை விட்டு விலக பார்க்கிறோம். தேவன் கோபப்படுகிறவர்கள் நேசிக்கிறது அல்ல, அதை விரும்புகிறது அல்ல, அது அவருடைய சாயல் அல்ல. ஆனால் அவன் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறானே. சகோதரனை ஏற்றுக்கொள்ளுகிற நிலமில்லாத விசுவாசி, சகோதரனை ஏற்றுக்கொள்ள தெரியாத ஊழியக்காரன் இல்லையா? வேதம் சொல்லுகிறது, அன்பு திரளான பாவங்களை மூடும். இங்கு அன்பு, சகோதர அன்பு இங்கு காணப்படவில்லை. சகோதர அன்பு இங்கு என்ன செய்கிறது? அவனுடைய குற்றங்களை எப்படியாவது வெளியெடுத்திருக்க காண்பிக்க இல்லையா? என்ன நடந்தது என்பதை வரைக்கும் வெளியே கொண்டு காண்பிக்கணும் இல்லையா? யாரு செய்கிறது? மூத்த சகோதரன். மன்னிப்பினுடைய சுபா, மன்னிப்பினுடைய சுபாவம் சகோதரனுக்குள்ளே இல்லாது இருக்கிறது. ஆனா எங்க இருக்கிறாங்க? தேவனுடைய சபையில இருக்கிறான். எங்க இருக்கிறாங்க? தேவனுடைய வயல்ல ஊழியம் செய்கிறான். எங்க இருக்கிறாங்க? தேவனுடைய ராஜ்யமாய் நாளுக்கு நாள் புறப்பட்டு போகிறதும் வருகிறதும் போகிறதுமாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளை. காலம் வந்தவுடனே, நேரம் வந்தவுடனே அவனுடைய முகத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? ஆனா இப்ப நினைக்கிறீங்களா அவனுக்கு தெரியுது என்று சொல்லி அவன் பின்வாங்கிறது? அவன் தேவனை விட்டு விலகி கொண்டு இருக்கிறது அவனுக்கு விளங்குறது என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? இதே சம்பவம் தான் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நடக்கிறது. நாம தேவனை விட்டு விலகிறது நமக்கு புரியாது, நமக்கு விளங்காது. இருபத்தி எட்டாவது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான், தகப்பனே வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தார். அடுத்த காலடி என்ன நடக்குது தெரியுதா? அவருக்கு உள்ள போறதுக்கு விருப்பம் இல்லாம போயிட்டு எங்க குதூகலம் கொண்டாட்டம் நடக்கிற மாளிகைக்குள்ளே, தேவ சபைக்குள்ளே, தேவன் இருக்கிற இடத்துக்குள்ளே அவருக்கு போறதுக்கு என்ன செய்யல? விருப்பம் வரல. ஆனா இவர் யார்? தேவனுடைய ஊழியக்காரன், தேவ மனுஷன், தேவனுடைய பிள்ளை, தேவனோடு உறவாடி வந்த மனுஷன் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? நான் உள்ளே வரமாட்டேன் ஆண்டவரே. ஏன் உள்ளே வரமாட்டார்? அங்கே என்னுடைய சகோதரன் இருக்கிறான், எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னுக்கு இருக்கும் நினைக்கிறேன். ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்து, ஒருவர் சபைக்கு வரப்போகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, இவர் வந்தா நான் சபைக்கு வரமாட்டேன், இவர் வந்தா நான் சபைக்கு வரமாட்டேன். ஐயா 10 வருஷம் 15 வருஷம் ரட்சிக்கப்பட்டு ஒரு மனுஷன் சபைக்குள்ள வர்றது, சபைக்குள்ளுக்க யார் வருகிறது யார் வரக்கூடாது சொல்லி பெரிய திட்டவட்டம் போடுவதற்கு நமக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கல. எவரும் சபைக்குள்ளே வரலாம், எவரும் சபையை விட்டு வெளியே போகலாம், வெளியே போகிறவனை நாம தடுக்கலாம், பா நீ போறாய் இல்லையா, ஆனா உள்ள வருகிறவனை நாம தடுக்க முடியாது. ஆனா இங்க என்ன நடக்கிறது, மூத்த குமாரனுக்கு உள்ளுக்கு வர விருப்பம் இல்லாம போயிட்டு அவர் வெளியே நிக்கிறதை விரும்பிக் கொண்டார். பிதா என்ன செய்கிறார், அவர் வெளியே வந்து மகனே உள்ளுக்கு வாப்பா, உள்ளுக்கு வா, உள்ளுக்கு வா. அவன் மனம் திரும்பி வந்திருக்கிறான், அவன் பாவத்தை அறிக்கை செய்து வந்திருக்கிறான், அவன் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறான், அப்பா உள்ளுக்கு வா. இன்னைக்கு எல்லாருடைய கண்களும் பாவம் செய்கிறவன் மேல இருக்குது, ஆனா பரிசுத்த பாவிகள் மீது கண்கள் ஒட்டி கொள்ளுகிறது கிடையாது. ஏன் தெரியுமா, அவங்களா சபைக்குள்ள இருக்கிறாங்க. ஆச்சரியம் இல்லையா, யாரோ ஒரு ஊழியக்காரன் சொன்னா, எந்த நடிகர்களை நீங்க பார்க்க போறீங்களோ சபைக்குள்ள போங்க, எல்லா நடிகர்களையும் பார்ப்பீங்கன்னு சொல்லி. இவன் நல்லா நடித்த ஒரு ஊழியக்காரன் இல்லையா, என்ன செய்தா போனாப்பா போவனா. சகோதரன் மனம் திரும்பி வந்ததை ஏற்றுக்கொள்ள கஷ்டமா போயிட்டு இல்லையா, சபையை விட்டு விலகுவதற்கு காலெடுத்து எடுத்து வைக்கிறான் இல்லையா, உள்ளுக்கு நான் வரமாட்டேன். பிதாவை விட்டு பிரிவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டான் இல்லையா, சகோதரர்களை விட்டு வெளியே போவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டான். தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு அவன் பிரிந்து கொள்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டான். நான் உள்ளே
கவப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை.
ஒரு காலம் ஒரு ஆட்டுக்குட்டியாவது எனக்கு கொடுக்கலை ஆண்டவரே. வருஷ காலம் முழுவதும் அவருடைய இருதயத்திலே பூட்டி வைத்தது எல்லாம் வருகிறது வெளியில பாருங்க. என்ன சொல்லுகிறார் வந்து, இத்தனை காலகாலமாக உன்னுடைய சபையில நான் இருக்கிறேன், இத்தனை காலகாலமாக நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன், கற்பனையில ஒன்றையும் நான் விட்டு வைக்கல. நீர் எதை சொன்னீரோ அதை நான் செய்தேன், நீர் எதை விட சொன்னீரோ அதை நான் விட்டேன், ஆனால் எனக்கு ஒரு ஆட்டையும் நீர் கொடுக்கல ஆண்டவர். எனக்கு நீர் ஒன்றையும் தரல, ஆனா அவனுக்கு எரிச்சல் எப்படி வேலை செய்து தெரியுமா, பொறாமை எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள உருவாயிட்டு தெரியுமா, ஆச்சரியம் எனக்கு என்ன தெரியுமா, சபையில இருக்கிற மனுஷன் சபையில இருந்து தேவ பிரசன்னத்துக்குள்ளே அசைவாடி திரிகிற மனுஷன் என்ன நடக்கிறது, விளையகுமாரன் வந்ததுக்கு ஒரு கொண்டாட்டம் நடக்கிறது, அந்த கொண்டாட்டத்தை ஏற்றுக்கொள்ள தெரியாத மூத்த குமாரன் சொல்றான், இத்தனை வருஷம் நான் இருந்தேன் ஆண்டவரே. அநேகருடைய சுபாவங்கள் இப்படியான நேரங்களில் தான் கவனிக்க தெரியும், கவனித்து பார்க்க முடியும். இன்னைக்கு எல்லாரும் நல்லவர்கள் தான், உங்களை பார்த்து என்னை பார்த்து நீங்க இடத்துல சொல்ல மாட்டீங்க இவன் சரி வரவே மாட்டான்னு சொல்லி. ஆனா சந்தர்ப்பம் சூழ்நிலை வருகிற பொழுது எல்லாரும் கணக்கு போடுவீங்க, கடை கடன் இல்லையா. இதே சம்பவம் தான் இங்க நடக்கிறது இல்லையா, எத்தனை வருஷமும் அந்த ஊழியக்காரனை குறிச்சு எவனாவது ஒரு வார்த்தை பேசி இருப்பான, ஆனா வந்துட்டாரு, வந்து தேவனுடைய சமூகத்தில் சொல்றாரு, இங்க பாரு இத்தனை வருஷம் நான் ஊழியம் செய்த ஆண்டவரே, இத்தனை வருஷம் ஓடாத ஓட்டம் ஓடினேன், எத்தனை பிரேயர், எத்தனை பாஸ்டிங், எத்தனை சுவிசேஷ கூட்டம், எத்தனை பேருக்கு ஏறி இறங்கி நான் சுவிசேஷம் செய்தேன். ஆனா நீர் ஒரு காலம் என்ன கூப்பிட்டு என்ன சொல்ல இல்லையா ஆண்டவர். அதுக்கு 31வது வசனத்தை பாருங்க, 31வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவருடைய பதில் எப்படி இருக்குன்னு சொல்லி,
அதற்கு தகப்பன், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது.
சில விசுவாசிகளுக்கு, சில தேவனுடைய மனுஷர்களுக்கு சில காரியங்கள் தெரியாது, பிள்ளைகளுடைய உரிமை தெரியாது, தேவ மனுஷனுடைய அதிகாரம் தெரியாது. அவன் என்ன சொல்றான் தெரியுமா, பிதா திரும்பி என்ன சொல்ற, என்னோட நீ இருக்கிறபடி நான, எனக்கு இருக்கிறது எல்லாம் உன்னுடையதான்ப்பா, எனக்கு இருக்கிறது எல்லாம் உன்னுடையதான். இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறாரு, அவருக்கு இது தெரியவே தெரியாது, இதை குறித்து அவர் புரியவும் இல்லை. சில காரியங்களை புரிந்து கொள்ளாமலே சில காரியத்தை பேசுது, சில காரியங்களை அறிந்து கொள்ளாமலே கற்பனையில் அந்த காரியங்களை பேசி குற்றம் சாட்டுவது, அது தேவ மனுஷனுக்கு தேவ பிள்ளைக்கு தகாதது. தகாததும் பரவாயில்லை, நீ தேவனை விட்டு விலகாத படிக்க எச்சரிக்கையாயிரு. குற்றம் சாட்டுகிற பழக்கம் பேஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில பிடிச்சிட்டு சொல்லி சொன்னா, நான் சொல்றேன் நீங்க சீக்கிரத்தில் தேவனை விட்டு விலகுவீங்க. அன்று வரைக்கும் அண்டையில இருந்து இன்று வரைக்கும் சபையுடைய சரித்திரங்களை நீங்க பாட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த குற்றம் சாட்டுறவங்க லேசில் சபையில நின்று பிடிக்க மாட்டாங்க, சபைகள்ல இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அஸ்திவான கற்களை போல தெரியும், ஆனா நின்று பிடிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா, இந்த குற்றம் சாட்டுகிற காரியம் சபையிலே பெரிய குழப்பங்களை உருவாக்கும். குற்றம் சாட்டுவது உனக்கு உரிய அல்ல, எனக்கு உரியது அல்ல, அது பிசாசுடைய காரியம். இந்த காரியத்தில் பிதாக்கு விரோதமாக சில காரியங்கள் அகிமென்ட் கொண்டு வைக்கிறார் இல்லையா, நான் இப்படி செய்தேன் ஆண்டவர், நீர் எனக்கு இப்படி செய்யல. ஒரு மனுஷனை விட்டு கோபத்தில் பேசி அவனை விட்டு பிரிந்து செல்றேன்னு எதையும் கதைப்பாங்க இல்லையா. இதே காரியம் முதல்ல அவர் எல்லாம் ஸ்டெப்ஸும் எடுத்துட்டார் இல்லையா, சபைக்குல வரமாட்டான், இவன் இருக்கான் அவன் இருக்கான், நான் வரமாட்டேன். இப்ப நடக்குது, ஆண்டவர் இவ்வளவு காலமாக நான் ஊழியம் செய்தான், நீர் எனக்கு ஒண்ணு செய்யல ஆண்டவர். சில போதவர்களும் இப்படியான காரியத்துக்களாரதான் கடந்து போறது தெரியுமா, சில ஊழியர்களே சில போதர்கள் இப்படி இல்லையா மனுஷன் இருக்கணும்னு சொல்லி எல்லாம் பார்த்து ஆச்சரியமா இருப்பாங்க. சரியான நேரத்தில் வந்து இத்தனை வருஷத்துக்கு நல்லவன் போல இருந்த அவ்வளவு காரியத்தையும் திருப்பி விட்டுட்டு போயிடுவாங்க. எத்தனை வருஷம் இவர மாதிரி ஊழியக்காரன் 10 பேர் இருந்தா எனக்கு காணும்னு சொல்லி ஏங்குற போதகர்கள் ஒரே நாள் அந்த 10 வருஷத்தையும் மாத்தி விட்டுருவாங்க. எல்லாம் வந்து இன்றைக்கு அப்படி செய்த, நீர் இப்படி செய்தரா, எனக்கு அதை திந்திரா, இதை திந்திரா, இதை செய்தான்னு சொல்லி இவரே மாதிரி போட்டு எடுத்து உருட்டி வரட்டி போட்டு அவர் போயிருவார் இல்லையா. ஆண்டவர் நீ என்னோடு இருக்கிறாய், அதனால எனக்குரியது எல்லாம் உனக்குரியது தானே. இத ரகசியம் அறியாத ஊழியக்காரன் இல்லையா. 30வது வசனத்தை வாசிங்க.
வேசியல் இடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கண்டை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றார்.
இதுல மிகப்பெரிய ஒரு காரியம் இருக்குது, என்ன தெரியுமா, உம்முடைய குமாரன். இப்ப எப்படி பிரிஞ்சார் தெரியுமா, மூத்த குமாரன் உம்முடைய குமாரன். இப்ப எல்லாம் பரிபூர்ணமாயிட்டது இல்லையா, இவர் வெளியேறார் எங்க தேவனை விட்டு. இவர் என்ன சொல்ற அங்க பாரு, அவன் பாவம் செய்துட்டு வந்திருக்கிறான், அவன் என்ன செய்துட்டு பாவம் செய்துட்டு வந்திருக்கிறான். நான் உம்முடைய பிள்ளை இல்ல, அவன் தான் உம்முடைய பிள்ளை, நான் வெளியே போறேன். முடிஞ்ச இந்த வசனத்தை நல்லா அந்த என்ன மார்க் பண்ணியெல்லாம் வைங்க, ஆச்சரியமான வசனம் இல்லையா. அவன் தைரியமா சொல்ற, ஆண்டவர் உம்முடைய குமாரன் பாவத்தை செத்துட்டு வந்திருக்கான். இவர் யாரு, மகா பரிசுத்தவான். இப்ப யாரு தேவனை விட்டு விலகி கொண்டிருக்கிறது, இவர் தான் விலகிட்டு இருக்கிறாரு. ஆனா இவருடைய கணக்குகள் எல்லாம் என்ன, அவன் தான் பாவி, நான் பாவி இல்ல. நான் யாரு? தேவனுடைய ஊழியக்காரன். நான் தேவ ஊழியத்தை செய்கிறவன். நான் தேவனுடைய பிள்ளை. பரிதாபமான மூத்தகுமாரன் இல்லையா? அவனுக்கு தெரியாது, அவன் விலகிறது. அதனால தான் நான் இன்னைக்கு இதை குறிச்சு பேசுறதுக்கு நான் விரும்பேன். அவனுக்கு தெரியாது அவன் என்ன செய்தன்னு இருக்கிறான்னு சொல்லி தெரியாது. பின்மாற்றம் பரிபூர்ணம் ஆயிச்சுது. பிதாவை விட்டு பிரிந்து விடுகிறான், சபையை விட்டு பிரிந்து விடுகிறான். உம்முடைய குமாரன், நீர் எனக்கு தகப்பன் அல்ல. 32 வசனத்தை வாசிங்க.
உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னான் என்றார்.
கடைசியாக பரலோகத்தின் சந்தோஷத்துக்குள்ளே இந்த மூத்த குமாரன் உள்ளே போக முடியாம போயிட்டது. என்ன பரிதாபம்! எத்தனை வருஷ ஓட்டம் பிதாவோட தொடர்பு இருக்குதாப்பா எனக்கு, தேவனோடு எனக்கு தொடர்பு இருக்கிறது தான். நான் ஊழியம் செய்கிறேன், நான் வல்லமையான காரியத்தை தேவனுக்கு செய்கிறேன். ஆனால் ஒரு குத்தஞ்சாட்டின் ஒரு காரியத்தில் இருந்து இந்த மனுஷன் எவ்வளவு தூரமாக கடந்து சென்றான் சொல்லி பாட்டு கூறிதான் இருக்குது இல்லையா? இதுல ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? இளையகுமாரன் மனம் திரும்பினது மூத்தகுமாரனுக்கு தெரியாது. இன்னைக்கு அநேகருக்கு என்ன தெரியுமா நினைப்பு? எல்லாருக்கும் முன்னாலே வந்து நான் மனம் திரும்புறேன்னு சொல்லி வடிவா எல்லாம் சொல்லி, நீதாப்பா பெரிய ஆள், உன்னை விட்டா ஒருத்தரும் இல்ல, நீதான் பரிசுத்தவான், நான் பாவிதான் என்று சொல்லி அறிக்கை செய்யணும்னு சொல்லி சபையில எதிர்பார்க்கிறாங்கன்னு நான் நம்புறேன். ஆனா இந்த காரியத்தை குறித்து விசாரிப்பதற்கும் இந்த காரியத்தை குறித்து பேசுவதற்கும் மூத்தகுமாரனுக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கவில்லை. அது தேவனுக்கும் இளையகுமாரனுக்கும் மாத்திரம் இருக்கிற அந்த காரியம், அதுல எவரும் கை வைக்க கூடாது. மூத்தகுமாரன் போய் செய்த காரியத்தின் நிமித்தம் என்ன ஆயிட்டது? அவன் பரலோக ராஜ்யத்தை இழந்து விட்டான், ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து விட்டான், தேவனோடு உறவாட்டத்தை இழந்து விட்டான். ஆதியாகமத்தில் இதே காரியத்தில் இருந்து தேவ பிரசன்னத்தை ஓடினாங்க இல்லையா? கடைசி ஆண்டவர் தோட்டத்தை விட்டு அவங்களை கலைச்சு விட்டாரு. ஏன்? அவங்க அங்கேயும் ஒருவர் ஒரு குற்றம் சாட்டினாங்க. குற்றம் சாட்டுவது பிசாசுடைய சாயல். அது உனக்கும் எனக்கும் தகுதியற்றது. அது உனக்கும் எனக்கும் உரியதே இல்லை. ஒருவேளை நீ டேஸ்ட் பிடிச்சாத செய்தி என்று சொல்லிச்சுனா, தேவனை விட்டு சீக்கிரத்தில் நீ இழந்து விடுவ, நீ பிரிந்து விடுவான். இது உண்மை, இது சத்தியம், இது மாறாதது. அநேகர் அநேக சரித்திரங்களை இந்த காரியத்தில் கொண்டு போட முடியும். காலத்தில் இந்த குட்டம் சாட்டுறதுல அவர் டேஸ்ட் இருக்குது இல்லையா? மாறி மாறி கதைக்கிறது. அது சரியில்லை, இது சரியில்லை, அப்புறம் அதை கொண்டது, இது சரியில்லை, அது சரியில்லை, அதை கொண்டது, அப்புறம் இது சரியில்லை. அதை கதைக்க தொடங்கிட்டு அதுல ஒரு டேஸ்ட் இருக்கு. அதை விட அதை அதை கேட்கறதுக்கு ஒரு நாலு பேர் இருக்காங்க பக்கத்துல இல்லையா? அதுதான் 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 சரி 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 என்று போட்டு 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 அப்படியே போய் சேர்ந்துருவாங்க இல்லையா? மூத்தகுமாரன் என்ன தெரியுமா இந்த இடத்துல சேர்க்கணும்? நேர பிதாவின் இடத்துல போய் என்னப்பா நடந்தது? இவர் போய் ரோட்ல இருந்த வேலைக்காரன கேட்கிறார் இல்லையா? இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கு இதுதான் பிரச்சனை இல்லையா? சபையில வந்து போத இருட்டு சில காரியத்தில் கேட்கிற விட்டு ரோட்ல நிக்கிற விசுவாசி எல்லாம் கேட்டு இல்லாதது பொல்லாத எல்லாம் தூக்கி தலையில வச்சு இங்க குண்டு வச்சுதான் விழுந்தது, இங்க பெரிய குண்டே விழுந்ததுன்னு சொல்லி ஆக்கி பெரிய திண்டாட்டத்தை பண்ணி விட்டுருவாங்க. போய் அங்க இங்க தூக்கிட்டு வந்து காய்ச்சிட்டு நிக்கிறது இல்லையா? தேவனுக்கு தகாதது குற்றம் சாட்டுவது. குற்றம் சாட்டுவது உனக்கும் எனக்கும் கொடுத்தது இல்ல. இன்னும் ஒரு மனுஷனை குற்றம் சாட்டுவதற்கு நீ சிலுவையில ரத்தம் சிந்தவும் இல்லை. இன்னைக்கு அனைவரு நான் வீட்டிலிருந்து யோசித்தேன், நேற்று இரவு முடித்து இல்லை. இன்னைக்கு அனைவருடைய நினைப்பு என்ன தெரியுமா? நான் தான் சிலுவையில ரத்தம் சிந்தினேன், எந்த கையில தான் ரத்தம் இருக்கிறது, எந்த நினைப்புல தான் அநேகர் அநேகரை பேசி பகிர்ந்து கொள்ளுகிறது. நான் ரத்தத்தை கொடுத்தா தான் அவன் பரிசுத்தமாக முடியும் என்ற நினைப்புல அநேகர் பேசுகிறார். ஆனா பரதாபம் என்ன தெரியுமா? அவன் தேவனை விட்டு விலகிறது அவனுக்கு தெரியாமல் இருக்கிறது, அவனுக்கு புரியல. இந்த சம்பவம் எங்க நடந்துருது? ஒரு ஆலயத்தில் நடக்கிறது. பிதா வயல் ஊழியக்கார் தேவனுடைய சமூகத்திலே நடக்கிற ஒரு காரியம் இல்லையா? இன்னைக்கு என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? வழியில் இருக்கிறவனை பார்த்து பார்த்து அவன் பாவி இவன் பாவி அவன் பாவி என்று சொல்லி சபைக்குள்ள என்ன செய்யறோம் தெரியுமா? அவனை இவனை குற்றஞ்சாட்டி நாம் தேவனை விட்டு விலகி கொண்டு இருக்கிறோம். இதை பிடிக்கிறது அல்ல, குற்றஞ்சாட்டுவது உனக்குரிய காரியம் அல்ல, அது வேதம் திட்டம் தெளிவுமா நமக்கு சொல்லுகிறது. லூக்கா 18வது அதிகாரம் லூக்கா 18:10-11 வாசிங்கள். லூக்கா 18:10-13 வரையும்.
இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள், ஒருவன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமமாகவும் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான்.
14
அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார்.
அடுத்த காரியம் இது எங்க நடக்குது? இதுவும் தேவனுடைய ஆலயத்திலே தான் நடக்கிறது. எங்க? ரெண்டு மனுஷர்கள் ஜெபம் பண்ண வர்றாங்க, ரெண்டு பேரும் ஆண்டவனத்தில் தான் முறையிட வர்றாங்க இல்லையா? வந்து நின்று முதலாவது யாரு? பரிசேயன் நின்று சொல்லுகிறாரு, தேவனே, நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களை போல இல்லையா ஆண்டவரே? ஆனா இதுல என்ன தெரியுமா நல்ல காரியம்? உண்மையிலேயே அவன் சொல்லுகிற சாட்சி சரியான சாட்சி. அவன் அப்படிப்பட்ட மனுஷன் அல்ல, அவன் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறான், அவன் வாழுகிறான், தேவனுக்கு முன்பாக சாட்சி உள்ளவனாக இருக்கிறான். தவறு அல்ல. அதுக்கு அங்கால வந்து அதுக்கு பிற்பாடு வருகிறது அருமையான ஒரு வார்த்தை, அங்கதான் தேவனுக்கு பிரச்சனை ஆயிட்டது. நல்ல சாட்சியுள்ள ஊழியக்காரன் தானப்பா நீ, நீ நல்ல சாட்சியுள்ள தேவனுடைய மனுஷன்தான், பிரச்சனை இல்லை. தேவன் திறந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா? அந்த பிற்பகுதியை விட்டுட்டு 12வது வசனத்தை பாருங்கள். வாரத்தில் 2 தரம் வாசிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் எந்த மனுஷன் இதை செய்ய முடியும்? மாசத்தில் ஒரு வாசத்துக்கே மனுஷர் இல்லை, மாசத்துல 2 தரம் உபவாசம் பண்ணீங்கன்னா எப்படி? ஆனா இந்த மனுஷன் மாசத்துல 2 தரம் வாரத்துல 2 தரம் என்ன செய்கிறான்? உபவாசம் பண்ணுகிறான். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமாவும் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். நல்லொரு தேவனுடைய மனுஷன் இவன், நல்லொரு தேவனுடைய பிள்ளை, நல்லொரு தேவனுடைய ஊழியக்காரன். ஆனா ஒரு இடத்துல வந்து என்ன செய்தான் தெரியுமா? ஒரு இடத்துல வந்து பதினோராவது வசனத்தின் பிற்பதிப்பாங்க, இந்த ஆயக்காரனை போலவும் இராமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கதான் பெரிய பிரச்சனையை உருவாயிட்டு தெரியுமா? இங்கதான் பெரிய பிரச்சனையை உருவாயிட்டு. இவன் என்ன செய்கிறான்? சபையிலே வந்திருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து, இவனை போல நான் இல்லை ஆண்டவரே, நான் யார்? உபவாசம் பண்ணுகிறவன், தசம பாகம் கொடுக்கிறவன், உபவாசம் பண்ணுகிறவன், ஜெபக்கூட்டத்திலே பங்கு பெறுகிறவன், ஊழியம் செய்கிறவன், உமக்கென்று புறப்பட்டு செல்லுகிறவன். ஆண்டவரே, நான் யாருன்னு உமக்கு தெரியுமா? ஆனா இந்த மனுஷனை போல, இந்த மனுஷியை போல நான் இல்லை ஆண்டவரே. ஆண்டவருக்கு இங்கதான் பிரச்சனை இல்லையா? ஆண்டவருக்கு இங்கதான் பிரச்சனை இல்லையா? மற்றவனை தைரியமாய் குற்றம் சாட்டுவதற்கு உனக்கும் எனக்கும் அதிகாரம் கிடையாது. அப்படி கிடைக்கிறதுனால நீதிமானாக வந்தவன் பாவியாக வழிய போறான், பாவியாக வந்தவன் பரிசுத்தவானாக வழிய போகிறான். என்ன பரிதாபம்! உன் என்னத்திற்கு, உன் தசோபாகம் என்னத்திற்கு? ஏண்டா நீ ஒரு மனுஷனை பார்த்து இவன் பாவி இவன் சரியில்லை என்று நியாயம் தீர்க்கிறது நிமித்தம் தேவன் உன்னை விட்டு விலகிறார் ஐயா, தேவன் உன்னை விட்டு பிரிந்து கொள்ளுகிறார். அது உனக்கு உரிதி அல்ல, அது தேவனுடைய காரியம். ஒருவனை விசாரிக்கிறது, ஒருவனுடைய காரியத்தை பகிர்ந்து இதை சரிப்பில் என்று அது தேவனுடைய காரியம். உனக்கு அது கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு ஆதியாகமத்திலிருந்து வசனம் தர்றாங்க வெளிப்படுத்தல் உரைக்கு. என்ன பரிதாபம்! சம்பந்தமில்லாத காரியங்களுக்குள்ளே கைகளை நாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா? தேவனுக்கென்று சில காரியங்கள் இருக்கிறது, அந்த காரியத்துக்குள்ளே நாம் கைபோடக்கூடாது. சில காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தல, அது ஒரு சிலருக்கு வெளிப்படுத்தினா அது அவங்களை பொறுத்து. அவங்க தேவன் எப்படி இருக்கிறாரு எனக்கு தெரியாது. எனக்கு நான் எப்படி தேவனோடு இருக்கிறத வச்சுதான். மோசையோட ஆண்டவர் ஒரு மாதிரி இருந்தார், ஆபிரகாமோட ஒரு மாதிரி இருந்தார். ஒருத்தனை சொன்னா நான் உன்ன நண்பனை போல உன்னோட வாரேன்டா, ஒருத்தனை சொன்னா நில்லு உனக்கு அந்த காரியம் இல்லை இந்த காரியம் இல்லைன்னு நிறுத்தினார். ஒவ்வொருத்தரோடும் ஆண்டவர் ஒவ்வொரு மாதிரி அறவாழ்த்திருக்கிறார் இல்லையா? இங்கே ஆண்டவர் வந்து பார்த்தார், 14வது வசனத்துச்சுனார், அவன் அல்ல இவனே நீதிமானாக ஆலயத்தை விட்டு வெளியே போகிறான். இதுல என்ன பிரச்சனை தெரியுமா? அவன் மனம் திரும்பினது இவனுக்கு தெரியாது. இன்றைக்கு என்ன நடக்கிறது? அவனவன் மனம் திரும்பி தேவனோட இணைந்து கொள்றான். வல்லமையாக ஊழியக்காரன் சொல்லி சபையில வந்து ஆராதனை செய்கிறான், என்ன செய்யறோம் தெரியுமா? அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவர் செய்த சரியில்லை, அவர் செய்த சரியில்லைன்னு சொல்லி வாழ்நாள் பூரா இருந்து தேவனை விட்டு விலகி ஒரு நாள் வரும், அந்த நாள்ல தெரியும் சரியான ரூபம் இல்லையா? கொஞ்சம் 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 கொஞ்சமாக வெளியே போகிறது இல்லையா? ஆனா ஆயக்காரன் என்ன செஞ்சு சொல்லி ஜெபம் பண்ணுறான் தெரியுமா? ஆண்டவரே, நான் வானத்துக்கு நேராக தன்னை ஏறெடுக்க கூட நான் தகுதி இல்லாதவன் அப்பா. ஆனா அவன் வந்து சொல்றான் என்ன தெரியுமா? அவர் நான் நினைக்கிறேன் கண்ணை நிமித்தி நெஞ்சை நிமித்தி வந்து ஜெபம் பண்ணிருப்பாரு. நான் யார் தெரியும்? நான் உபவாசம் பண்றேன், நான் ஜெபம் பண்றேன், நான் காணிக்க கொடுக்கறேன், நான் தசமாக கொடுக்கறேன், ஆண்டவரே பைபிள்ல முன்னுக்கு தொடங்கி பின்னுக்கு வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே. ஆனா அவன் பாரு ஆண்டவரே, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, அவன் பாவி ஆண்டவன். இந்த மனுஷனை போல நான் இல்லை, அற்பமாக எண்ணுகிறது, மற்றவர்களை லேசாக எண்ணுகிறது. அது உனக்கு கொடுக்கப்படலை. ஏன் தெரியுமா? உன்னை மூட்ட அதே ரத்தத்தினாலே தான் அவனும் வைக்கப்பட்டிருக்கிறான். நீ அவன் இலகுவாக எண்ணுவதற்கு உனக்கு தேவனிடம் கொடுக்கல, உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கவே இல்லை இல்லையா? ஆயக்காரன் பரிசேயன் நீதிமானாக்கப்பட்டு போகிறது. ஆயக்காரனாக நாங்கள் பார்க்கிறோம். லூக்கா 23 39-43 வசனம் வரைக்கும் வாசிங்க. 39-43.
அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
இந்த காரியத்தை வாசிச்ச எனக்கு நினைவுல வந்த பொழுது நான் எனக்கு எப்படி அதை குறித்து சந்தோஷப்படுறேன்னு தெரியும். அதுக்கு என்ன தெரியுமா? ஒரு பெருங்குட்ட நீதிமான்கள் கொண்டு வந்து ரெண்டு கல்லரை சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. யாரும் இயேசுக்கு இடது பக்கத்துல உண்டு, வலது பக்கத்துல உண்டு, அவங்க உண்மையிலேயே கல்லறன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அது அடுத்த பிரச்சனை. ஆனா கீழே நின்றவங்க எல்லாம் யாரு தெரியுமா? பெரிய நீதிமான்கள் கூட்டம் வந்து என்ன செய்தது தெரியுமா? அவங்களை சிலுவையில அரைஞ்சிட்டு கீழே பெரிய நீதிமான்களாக பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? அறையப்பட்ட கள்ளன் மனம் திரும்பி பரலோகம் போயிட்டான். சிலுவையிலே அறைந்த மகா பெரிய பரிசுத்தவான்கள் பரிதாபத்துக்குரிய நிலைமைக்குள்ள கடந்து போயிட்டாங்க. பாரு, நம்பினா நம்புங்க. அநேகர பார்த்து நீங்க குற்றப்படுத்துங்க, பிரச்சனை கிடையாது. ஏன் தெரியுமா? அவன் மனம் திரும்புறான், ஆண்டவரே என்று குழம்புவான் இல்லையா? உங்களுக்கு தெரியுமா, பின்னுக்கு வர்றேன், இந்த குற்றப்படுத்துகிறது எல்லாம் அவன் நீ இருப்பா இல்லாட்டி உன் சந்ததியா இருக்குமன்றது அநேகருக்கு விளங்க இல்ல. பாரு, அங்கால சில வசனங்கள் இருக்கு, அதை சொல்லுவேன். இங்க கொண்டு சிலுவேலோ இன்னைக்கு அநேகர் பெருங்குட்டத்தோடு சேர்ந்து கொள்ளுகிறது இலகு இல்லையா? சிறுங்கூட்டத்தில் வந்து நின்று சொல்லி வந்திருந்தே இல்ல, அது சரியில்லைன்னு கதைக்கிறதுக்கு தயங்குவாங்க. ஆனா பெருங்கூட்டம் இருக்கு பாருங்க, அவங்களோட போய் சேர்ந்து கொள்ளலாம். இங்க அந்த கல்லணை சிலுவையில அறிஞ்சது என்னது? பெருங்கூட்டம் இல்லையா? இயேசுடைய சரித்திர காரியம் வேறு, அது அங்கல வைப்பு இல்லையா? அதை குறிச்சு பாக்குறதுக்கு அதை இன்னொருத்தருவோம். இயேசுடைய காரியம் வேறு, இந்த கல்லணையும் கொண்டு வந்து என்னச்சுதான் அறிஞ்சா அந்த கல்லை என்னச்சுதான் தெரியுமா? இயேசுவை பார்த்து ஆண்டவரே என்ன மன்னியும் பண்ணி சொன்னான். ஆண்டவர் நான் இன்றைக்கு நீ என்னோட கூட பரிசீலி பண்ண அவன் போயிட்டான். பரிதாபத்துக்குரிய போர்ச்சேகர்கள், பரிதாபத்துக்குரிய வல்லமையான ஊழியக்காரர்கள் எல்லாம் கீழே நின்று பரிதாபமான நிலைமைக்குள்ள போய் சேர்ந்துட்டாங்க இல்லையா? என்ன ஆச்சரியம் இது! என்ன ஆச்சரியம்! நல்ல அறைங்க, கல்லர்கள் எல்லாம் சீக்கிரத்திலே பரலோகம் போவாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? அறையப்படுத்திக்கிற நீதிமான்கள் பரிதாபமான நிலைமைக்குள்ள போயிருவாங்களே இல்லையா? கீழே எத்தனை பேர் நின்றுப்பாங்க இல்லையா? அந்த நாட்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு காரியத்துல ஒன்றும் தவற விடாமல் கைப்பற்றவங்க தான் அங்க இருந்தது இல்லையா? ஆனா கள்ளம் போயிட்டான், அறையப்பட்டவங்க பரிதாபமாயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு மனுஷனை பார்த்து குற்றப்படுத்துகிறது பிரச்சனை நமக்கு கணக்கு நேரம் தேவையில்லை இல்லையா? அவர்த்தன் எழுப்பி வச்சு அவன் உண்மையிலே பிழைச்சதானோ இல்லையோ அவனை பார்த்து நீ கள்ள நின்றுட்டு போறதுக்கோ இல்ல நீ போயிச்சுனாதுக்கோ எனக்கு பெரிய நேரம் தேவையில்லை. ஆனா நான் அப்படி செய்கிறது நிமித்தம் தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுறேன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. குற்றம் சாட்டுவது பிசாசுடைய சாயல். ஒருவேளை அவன் உண்மையிலேயே களவெடுத்திருக்கலாம், அவன் உண்மையிலேயே களவெடுத்திருக்கலாம். ஆனா அதை விசாரிப்பதற்கும் அதை குறித்து காரியங்கள்ல நீ கை வைப்பதற்கும் உனக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கல. அது தேவனுடைய காரியம். ஐயா, நான் உண்மையிலேயே இலகுவாக கேட்கிறேன், அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு எவனாவது ரெண்டு நாள் உபவாசம் என்று ஜெபம் பண்றானா? அது செய்யறதுக்கு ஒரு மனுஷனுக்கும் தைரியம் கிடையாது. ஆனா குற்றம் சாட்டுவதற்கு மாத்திரம் இரவு பகலா குற்றம் சாட்டுறாங்க. பிசாசு சொன்ன இப்ப நீ இந்த இரவு பகலன், அவன் இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் பிறந்து குற்றம் சாட்டுறான். யாரு? பிசாசு. அந்த ஜெபத்தான் இன்னைக்கு அநேகர் எடுத்திருக்காங்க இல்லையா? எடுத்திருந்து இரவு பகலாக இரவு பகலாக அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி ஆலோசனை கேட்கிறது. இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க தெரியுமா? இது சரியா இது புளியான்றதுக்கு ஆலோசனை கேட்கிறாங்க, இது பாவமா இது பாவியாகன்றதுக்கு ஆலோசனை கேட்கிறாங்க. ஒரு மனுஷனை எப்படியாவது ரட்சிப்புகளை நடத்தி பரலோகம் கொண்டு போகன்றதுக்கு ஆலோசனை கேட்கறது விட்டுட்டு அவன் செய்த பாவம் இந்த வசனத்துக்கு சரியா அந்த வசனத்துக்கு சரியான்னு சொல்லி பின்னு பிசைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டுகிற நீ இந்த காரியத்தில் நிற்க வேண்டும் என்பதை மாத்திரம் நீ மறந்து போடாத இல்லையா? ஆகவே அந்த கள்ளன் பரலோகம் போய் சேர்ந்துட்டான். கீழே நின்ற பரிதாபமான ஜனங்கள் அவர்களுக்கு அவன் மனம் திரும்பினது தெரிய இவங்க பெரிய கொண்டாட்டத்தில் இல்லையா? கீழே நின்றாங்க, என்ன தெரியுமா? அது சரியில்லை இது சரியில்லை, இயேசுவை போகணுமெண்டா இறங்கி வாரும், அதோ இதோண்டு பெரிய ஆரவாட்டம் நடந்துட்டு இருக்குது இல்லையா? வேத பாரகருக்கு பரிசேருக்கு எல்லாம் பெரிய கொண்டாட்டம், அவங்க நினைச்சதெல்லாம் செய்து முடிச்சுட்டாங்க இல்லையா? அவங்க கொண்டாட்டத்தில் இருக்காங்க. இங்க அடுத்த பக்கத்துல பாத்தீங்கன்னு ஒரு மனம் திரும்புதல் நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? இன்றைக்கு கிறிஸ்துவகத்துல என்ன தெரியுமா நடக்குது? நான் சொன்ன வசனத்தின்படி அது சரி, நான் செய்த காரியத்தின்படி இது சரி, அந்த ஆதியாமத்திலிருந்து இந்த வெளிப்படுத்தல் இருக்கும், இது சரி அது சரி, நீ நல்லா பேசிக்கொண்டே இரு. என்ன தெரியுமா, இதே நேரத்தில் இன்னும் ஒரு பக்கத்தில் மனம் திரும்புதல் நடந்து கொண்டு இருக்கிறது. அவன் பரலோகம் போகிற வேகம் உனக்கு இல்லையப்பா, அவன் பரலோகம் போயிருவான், நீ நானும் தான் கடைசியா என்ன செய்ய போறோம், பரிதாபமான நிலைமைக்குள்ளே தள்ளிவிடப்பட போகிறோம் இல்லையா. தேவனை விட்டு பிரிந்து போவதற்கு இது எல்லாம் தக்கலாக மாறும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அடுத்தது இந்த காரியத்தை மாதிரி நான் சீக்கிரத்தில் பெறும். யோவான் 8வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 8வது அதிகாரம் அதுல 7வது வசனம் 8-9 வாசிங்க. எல்லா சம்பவங்களும் முழுக்க பின்னுக்கு முன்னுக்கு எல்லாம் வாசிச்சோம்னா போதாது, டைம் இல்லையா. 7-8-9 வாசிங்க.
அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ
இங்க பாத்தீங்கன்னா அடுத்த சம்பவம் நடக்குது, என்ன தெரியுமா, உண்மையிலேயே பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு எங்க இயேசுக்கு முன்னு கொண்டு நிறுத்தியாச்சு. இன்னைக்கு நான் ஆக்களை கொண்டு சரியான பொசிஷன்ல நிறுத்துறதுக்கு நாம எல்லாம் சரியான கட்டிக்காரர் இல்லையா, சரியான வசனங்களை வச்சு சரியான இடத்துல கொண்டு நிறுத்துவோம் இல்லையா. அங்க இதே மாதிரிதான் வேத பாரகர் யாரும் அவங்க பெரிய படிச்சு பெரிய ஆக்கள் இல்லையா, மத தலைவர்கள், அவங்க வந்து சரியா டக்கா கொண்டு நிறுத்தினாங்க இயேசுக்கு முன்னு. இங்க பாரு, இந்த வசனத்தின்படி இவ செய்தது பா, இவ செய்தது பாவம் ஆண்டவர், அதோட கல்லையும் சேர்த்து கொண்டு. அவங்களுக்கு சரியா தெரியும் இவன் இன்னைக்கு சரி, நம்முடைய நியாயத்துக்கு மேலாக என்ன நடக்க போகுது இல்லையா, நாம வசனம் எடுத்து காட்டுறோம் ஏசு என்ன செய்ய போறாரு இல்லையா, எந்த ஒரு தைரியத்தோடு தான் அவங்க எல்லாம் வந்தாங்க. இயேசு வந்து சுத்தி வர நின்று இயேசு நாங்க சொல்றோம் இவளை இப்படி இப்படி நாங்க பிடித்தோம், இவள் கல்லறிந்து கொலை செய்யப்பட வேண்டிய ஸ்திரி, நீர் என்ன சொல்லுகிறீர், ஆண்டவருடைய பொறுமையை சோதிக்கிற அவர் பேசாம இருக்க இவங்க வேணும் வேணும்னு திரும்ப திரும்ப துளாவறாங்க அவரை வச்சு இல்லையா. ஆண்டவர் பேசாம இருக்கிறப்ப விட்டுட்டுறேன் இல்லையா, திரும்பவும் நீர் என்ன சொல்லுறீங்க, ஆள் மாறி ஆளு கொலைக்கிறாங்க இல்லையா. ஆண்டவர் நிமிந்து ஆண்டவர் எழுதிட்டு இருந்தாரு, கிரிக்கிட்டு இருந்தாரு, இன்னைக்கு அதை குறித்து அநேகரடி இது அடுத்த பிரச்சனை இல்லையா. இதுதான் சம்பந்தம் இல்லாத காரியங்களுக்குள்ள கை வைக்க கூடாது. அவர் என்ன எழுதினார், எந்த குறித்து எழுதினார், அது ஒரு கூட்டம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பல கூட்டம் இல்லையா, ஒன்னு தீர்க்கதரிசி கூட்டம் என்று ஓடுது, ஒன்று சேர்ந்திருந்து அப்பம் சாப்பிடணும் என்று ஓடுது, ஒன்று சேர்ந்திருந்து என்னென்ன கூட்டம் எல்லாம் இன்னைக்கு இருக்குது, அது போகட்டுக்கும். அதை குறித்து என்ன முறை வஞ்சிக்கப்படாதீர்கள் என்ற தலைப்பிலே அதை குறித்து பேசுவோம். இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஏசு மெதுவா எழுதினதை விட்டுட்டு கிறுக்கினாரோ எழுதினாரோ அதை புறம் நீங்க கிறுக்கினாரா எழுதினாரா வரக்கூடாது ஒருத்தன் இல்லையா. நிமிந்து பார்த்துச்சுன்னா உங்கள பாவம் இல்லாதவன் முதல்ல கல்ல எறியட்டும் இல்லையா, முதல்ல உங்கள பாவம் இல்லாதவன் முதல் கல்ல எறியட்டும். அன்று வரைக்கும் இந்த அண்டையில இருந்து இன்று வரைக்கும் இந்த கேள்விக்கு எவராலும் பதில் கொடுக்க முடியாது. அன்று வரைக்கும் அண்டையில இருந்து இன்று வரைக்கும் எவராலும் ஆண்டவருக்கு இந்த கேள்விக்கு பதில் கொடுக்க முடியாது இல்லையா. ஆனா அதுல வந்தவங்க எல்லாரும் அவங்க என்ன தெரியுமா நினைத்து வந்தாங்க, இந்த ஸ்திரியை விட நான் பரிசுத்தவான். நடிப்பதிலே கிறிஸ்தவர்கள் தான் இல்லையா, அவர்களை விட நாம எல்லாரும் யாரு பரிசுத்தவான்கள் என்றா வந்தவங்க இல்லையா. ஆண்டவர் கேட்ட கேள்வியில பாருங்க, இருதயத்திலே குற்றுண்டவர்களாய் கொண்டு வந்த கட்டிலேயே போட்டுட்டு வந்த வழியாலேயே போய் சேர்ந்துட்டாங்க. ஆண்டவர் திரும்ப எழுப்பி பார்த்தா தனிய ஒரே ஒரு ஆள் நிக்குது இல்லையா. இன்னைக்கு குற்றம் சாட்டுறது இல்ல, அதை அநேகர் ஊழியமா எடுத்துட்டாங்களோ என்னவோ எனக்கு தெரியாது, அது சரியில்லை, இது சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை. ஆண்டவர் பார்த்து சொன்னார், நானும் உன்னை மன்னிக்கிறேப்பா போ என்று சொல்லி அந்த ஸ்திரியை ஆண்டவர் அனுப்பிவிட்டார் இல்லையா. நான் யோசித்து பார்த்தேன், இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் தேசத்துல வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, அடிக்கடி கற்களை கொண்டு வந்து குவிப்பாங்க. நான் அப்போ சொல்லியிருக்கேன் இல்லையா, அடிக்கடி எதுவும் பிரச்சனையா உடனே கற்களை தூக்குறது இல்லையா. இன்னைக்கு என்னெல்லாம் தூக்குறாங்களோ எனக்கு தெரியாது, அன்னைக்கு கற்களை தூக்கினாங்க, எல்லாரும் கற்களை தூக்குறது இல்லையா, தூக்கி கொண்டு குவிக்கிறது, ஒரு இடத்துல கொண்டே குவிக்கிறது இல்லையா. பக்கத்து வீட்டுக்காரன் அதை எடுத்து வீடு கட்ட வேண்டிய. ஆகவே ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதற்கல்ல இறங்கி. இன்னைக்கு உங்களை நீங்க கேளுங்க, இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க இந்த காரியத்தை தைரியமா கேளுங்க. இன்னைக்கு அழகான கிறிஸ்தவம், வடிவான கிறிஸ்தவம், மாயமாலமான கிறிஸ்தவம், வெள்ளையடிக்கப்பட்ட கிறிஸ்தவம், இப்படியான பல கிறிஸ்தவர்கள் கூடிட்டாங்க. வேத ஆராய்ச்சி செய்கிற கிறிஸ்தவர்கள் முன்னுக்கு இருந்து பின்னுக்கு ஆச்சாங்க, ஆனா வாழ்க்கையில் ஒரு நன்மை கிடையாது. நீங்க உங்களை பார்த்து கேளுங்க. ஆண்டவர் சொன்ன அதே கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன், எனக்கும் சேர்த்து தாங்க. உங்களே பாவம் இல்லாதவன் உன் பக்கத்தில் இருக்கிற சகோதரனை நியாயம் தீர்க்க. உங்களே பாவம் இல்லாதவன் பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து என்னவா செய்யுங்க. ஆனா பாவம் இல்லாதவன் அந்த இடத்துல நியாயம் தீர்க்கத்தக்கனாய் இருந்த ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரே நியாயம் தீர்க்கலன்னு சொல்லிச்சுனா நீ நான் என்ன வேலை செய்கிறோம் இல்லையா? இது கங்காளி சில காரியங்கள் இருக்கு, அது சரியான கஷ்டமான காரியங்கள், அது பேசினா ஒரு மாதிரி இருக்கிறதுக்காண்டி அந்த காரியங்கள் அப்படியே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மிச்சம் ஒரு சில காரியங்கள் டக்குனு முடிக்கணும் இல்லையா, எப்படியே இருக்கட்டும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா லூக்கா 6:42 எடுங்க. லூக்கா 6:42 வசனம். லூக்கா 6:42.
அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய்.
முதல்ல உன்னுடைய வாழ்க்கையை பார், முதல்ல உன்னுடைய காரியத்தை பார். இன்னைக்கு இதை விட்டுட்டோம், என்ன தெரியுமா செய்கிறோம், அடுத்த வாழ்க்கையில என்ன இருக்குன்றதை புட்டு பார்க்கறது தான் இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய வேலையாக்கி விட்டு. அடுத்தவன் என்ன செய்கிறான், அந்த விசுவாசி என்ன செய்த, அந்த விசுவாசியுடைய சரித்திரம் என்ன, இந்த விசுவாசியுடைய சரித்திரம் என்ன, அந்த ஊழியக்காரன் சரித்திரம் என்ன. உன் காரியத்தை முதல்ல பார். வேணும் சொல்றது உத்தரவம் சொல்லி பெரிய குத்தி பெரிய கம்பு கனவர் கனவர் குத்தி இரும்பு துண்டுன்றாங்க. என்னவா இருந்தாலும் துரும்ப விட பெரிய காரியம் உன்கண்ணில இருக்க நீ பக்கத்தில் இருக்கிறவனை போய் ஏன் தொந்தரவுப்படுத்துகிற? அவன் கிறிஸ்தவத்துக்குள்ள வாழ்ந்து அவன் கிறிஸ்தவனாவதற்கு விடுறதை விட்டுட்டு அவனு போய் ஏன் உடைத்து உதறிக்கொண்டிருக்கிற? உன் கண்ணில இருக்கிற காரியத்தை முதல்ல சரிப்படுத்தி, உன் வாழ்க்கையில இருக்கிற காரியத்தை முதல்ல சரிப்படுத்தி, அதுக்கு பிறகு போய் அடுத்தவனுடைய காரியத்தை ஆராய்ந்து கொள். நீ ஆராய்வதற்கு உனக்கு தகுதி இல்லை, அதுக்கு உனக்கு அலவுட் இல்ல, ஆனா நீ விரும்பினா நாம் என்ன செய்யணும் இல்லையா? இன்னைக்கு ஊழியங்களுக்கு அநேக வடிவங்கள் இருக்கிறது. இன்னைக்கு ஊழியங்களுக்கு அநேக வடிவம், எனக்கு தெரிஞ்ச ஊழியம் சுவிசேஷ ஊழியம் சொல்லன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். மூப்பர் போதகர் டீச்சர் சொல்லி ஒரு ஊழிய கூட்டத்தை ஆண்டு தெரிஞ்சு. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஊழியம் நவீன அழகான ஊழியங்கள் எல்லாம் பெரிய ஊழியம் இல்லையா? இன்னைக்கு அந்த ஊழியம் எல்லாம் விட்டுட்டு அந்த விசுவாசி சரியில்லை, இந்த விசுவாசி சரியில்லை, இந்த ஊழியக்காரன் அது சரியில்லை, இந்த ஊழியக்காரருக்கு இது சரியில்லை என்று சொல்லி. ஆனா வசனம் என்ன சொல்லுது, முதல்ல உன்னப்பா. இதெல்லாம் இந்த ஆராய்ச்சி செய்கிற ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த வசனங்கள் கண்ணுல படுறதே கிடையாது. அது எங்களுக்கு தான் படுது, எனக்கு ஏன் படுதுன்னு எனக்கும் தான் தெரியும். படக்கூடிய இது நான் வருவேன், படக்கூடியவங்களுக்கு படாது எங்களுக்கு வந்து இதை படுத்து. உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்திலிருந்து நான் என்ன செய்யறது என்ன? எங்கேயோ இருக்குது இல்லையா? ஒரு சிலர் இருக்காங்க வந்த பிறகு இறங்கி வரவிட்டு கேட்பாங்க என்ன உமக்கு இருக்குதுன்னு சொல்லி. அடுத்தது கலாத்தியர் 6:7 வாசிங்கள். கலாத்தியர் 6:7. கலாத்தியர் 6:7 வசனம்.
மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்.
மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நல்லதை விதைக்கிறியா? ஆண்டவருக்கு சோத்திரம், நீ அறுப்பாய், உன் பிள்ளைகள் அதை அறுக்கும். தீமையை விதைக்கிறியா, அதை நீயும் மறுப்பாய், உன் பிள்ளைகளும் அறுக்கும். ஒரு ஊழிய ஒரு ஊழிக்கா ஒரு விசுவாசி எனக்கு ஒரு சொன்னாரு, தம்பி தாசன், நான் விதத்தது எல்லாம் அறுத்துட்டேன், இனி அறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் அறுத்துட்டேன் என்று சொல்லி அது அவர் சொல்றதுக்கு பெரிய சரித்திரம் அவர் கங்கல் இருக்கிறது. அதனால அவர் அப்படி சொன்னார். ஆனா நீ இன்னைக்கு என்ன விதைக்கிறாய், நீ என்ன விதைக்கிறாய்? இன்றைக்கு விதைக்கிறவர் ஒருவர், விதைக்கு பண்றதுக்கு கடகம் தூக்கி கொண்டு திரிகிறவர்கள் இன்னும் ஒருவர், நெல்லு கொண்டு வர்றதுக்கு இன்னும் ஒருவர், சாம்பல் அல்றதுக்கு இன்னும் ஒருவர், இப்படியான கூட்டங்கள் அநேகம் இன்றைக்கு இல்லையா? நீ விதைக்கிறதை நீ அறுப்பாய், உன் பிள்ளைகள் அறுக்கும், அதை மாற்ற முடியாது. அது நன்மையாயிருந்தாலும் சரி, தீமையாயிருந்தாலும் சரி, நீயாயிருந்தாலும் சரி, நானாயிருந்தாலும் சரி, தேவனுடைய தராசிலே நின்றுதான் ஆக வேண்டும். விதைப்பை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. நீங்க என்ன விதைக்கிறீங்கன்னு சொல்லி, எல்லாருக்கும் தங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் சொல்லி ஆசை, ஆனா செய்கிறது முடித்துல அட்டவாசம் இல்லையா? என் பிள்ளை நல்லா இருக்க வேண்டும் சொல்லி கனவு காண்றவங்க எல்லா தகப்பன் தாய்ந்தாங்க, ஆனா தாங்க மற்றவருடைய பிள்ளைக்கு ஒன்னுண்டா வருது இல்லையா? ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி, ஒரு பிள்ளை, ஒருத்தர் எனக்கு தெரியும், அவர் தன்னுடைய வாழ்நாள் தன்னுடைய ஊழியக்காரன் மற்ற பிள்ளைகளை பார்த்து, அந்த பிள்ளை சரியில்லை, பிள்ளைகள் வாலிப பிள்ளை, அந்த பிள்ளை சரியில்லை, இந்த பிள்ளை, அந்த தகப்பன் சரியில்லை, அதனால தான் இந்த பிள்ளை இருந்து, கடைசியா அவர் தன்னுடைய ரெண்டு பிள்ளையே இழந்து போயிட்டார். அப்பதான் நான் சொன்னேன், பாரு, கிளாஸ் வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு கிளாஸ் வீட்டுக்கு கல்லறிய கூட, அதே கல்லை அவனெடுத்து ஊம்பிட்டு கறிஞ்சா ஊம்படி என்ன ஆகிறது? அதான் கடைசியா நடந்தது. எல்லாம் சுழன் அழிச்சு கடைசியா பிடிச்சு விதைத்ததை அறுக்க வேண்டி இருக்கிறது. ஒருவேளை மோசே மீறியாமுடைய காரியத்தில் பாத்தீங்கன்னா, மோசே மீறியாமை தண்டிக்கிறது பெருசாக விரும்பல, அவன் பேசாம ஒதுங்கிட்டான், ஆனா தேவன் விடமாட்டான். இன்னைக்கு அநேகர் மன்னிப்பு கேட்டு கடைசியா முடிஞ்ச அப்புறம் போய் மன்னிப்பு கேட்டு காலத்தட்டு கையை கூட்டி, இது பிரச்சனை இல்லை, நீ செய், ஆனா தேவனுக்கு ஒரு நீதி இருக்கு, அவர் அதை வலுவ விட மாட்டார். ஒருவேளை காலம் செல்லும், நாட்கள் செல்லும், ஆனா தேவன் விட மாட்டார் இல்லையா? அப்படின்னு சொன்னா அவர் மனம் மாறுகிற தேவனாய் மாறிடுவார் இல்லையா? ஆகவே நீ விதைக்கிறதை குறித்து கவனமாயிரு, விதைக்க டேஸ்ட் ஆயிருக்கு இல்லையா? வசனங்கள் எடுத்து வச்சு, அந்த வசனத்துக்கு இந்த வசனம் சரியா இருக்குது, அதுக்கு ரெண்டு ஊழியக்காரர்களை கூப்பிட்டு, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, அவரும் அதுக்கு கோத்து விடு, அவருக்கு முன்பின் தெரிய என்ன நடந்தது ஒன்றும் தெரிய, ஆனா கோக்குறதுக்கு மாத்திரம் ரெண்டு ஊழியக்காரர்கள் அநேகம், அதை இதையும் கோத்து நீ சொல்றதா சரி, இவருக்கு அடுத்த பொசிஷன் அவர் ஊழியக்காரன் சொல்லிட்டாங்க, தலைகளை நினைக்கிறேன். ஆனா சொந்த ஊழியக்காரன் அவன் சபையை கொடுத்துட்டு ஊழியக்காரன் போய் சொன்னா அவனுக்கு காதலையும் ஏற, இதை குறித்து எல்லாம் தேவன் ஒரு நாளில் கொண்டு வந்து நிறுத்துவார். அந்த நாள் அந்த மூத்தகுமாரனுடைய நாளை போல இருக்கு, பயங்கரமான நாள் அது இல்லையா? ஆகவே நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா, நிக்கிறோம்னு சொல்லி நினைக்கிறோம், நாம விழுகிறது நமக்கு தெரியல இல்லையா? இதுல இன்னும் ஒரு காரியம், பிள்ளைகள் அவர் அவர்கள் தன் வயசுக்கு உரிய மாதிரி இருக்க வேண்டும். இப்ப எல்லாரும் பார்ப்பாங்க, ஓஹோ இவர் பிள்ளைகளை குறிச்சு பேசுறாங்க, நான் அந்த பிள்ளைகளை குறிச்சு பேசல, சபையில இருக்கிற பிள்ளைகளை குறிச்சு பேச. இன்றைக்கு 50 வருஷம் 60 வருஷம் ஊழியக்காரன் செய்யறோடனே வசனத்துக்கு முன்னாக நடுங்கிறான், ஆண்டவரே இது சரியா தெரியலன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு 3 வருஷம் 4 வருஷம் ரட்சிக்கப்பட்டு வசனத்தை போட்டு உருட்டுறாங்க இல்லையா? நினைச்ச கோணத்துக்கெல்லாம் வசனம் உருட்டப்படுது, நினைக்கிற கோணம் எல்லாம் நான் எதை நினைக்கிறேன் சரியோ அதுக்கு ஊரிய மாதிரி வசனம். ஆனா நாம நிக்கிறோம்னு சொல்லி நினைத்தேன், இந்த மூத்த குமாரன் இதுதான் செய்தான். அவன் நினைச்ச என்ன தெரியுமா, நான் வல்லமையான ஒரு ஊழியக்காரன், நான் தேவனுடைய சபையில இருக்கிறான், நான் யார் தெரியுமா? அவன் நினைச்சா நான் ஸ்ட்ராங்கா தான் நிக்கிறேன்னு சொல்லி. ஆனா கடைசியா
தேவனை விட்டு அவன் விலகி போயிட்டான்.
நாம் நிக்கிறோம் என்று சொல்லி நினைத்து விழுந்து போகாத படிக்கு
எச்சரிக்கையாய் இருங்கள்.
ஒன்று கொரிந்தியர் 10:12 இந்த வசனம் இருக்கிறது, அதையும் வாசிச்சு கேட்டு. ஒன்று கொரிந்தியர் 10:12,
இப்படி இருக்க தன்னை நிக்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாத படிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன்.
அப்படி அது அதை விட்டுட்டு மத்தை 20 வாங்க. மத்தை 20 16 வாசிங்க.
இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார்.
அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருக்கிறாங்க, ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலராக இருக்கிறாங்க. இப்படி கடந்த பார்த்த சம்பவங்களை மாதிரி தேவனை விட்டு விலக தொடங்கினார். ஆண்டவர் அநேகரை அழைத்திருந்தார். ஒரு சிலர் தான் அவருடைய கைக்குள்ள இருப்பாங்க இல்லையா? ஆனா நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு மனுஷனை குற்றவாளி ஆக்குவதற்கு எனக்கு பெரிய நேரம் தேவையில்லை. ஆனா ஒரு மனுஷனை தேவனுக்குள்ளே நடத்தி அவனை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு காலங்கள் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது இல்லையா? இதுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த பார்த்த அந்த சம்பவங்கள் நினைக்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா, அவன் செய்கிற அவன் செய்திருக்கிற தவறை எப்படியாவது நாம அதை எடுத்து விடுவோம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவன் நினைக்கிறாங்க தேவனுடைய காரியத்தை தான் முதல்ல சொன்னேன், தேவனுடைய காரியத்துல மனுஷர்கள் கை வைக்க கூடாது. தேவன் தான் ஒரு மனுஷனுடைய புள்ளியை சரிப்படுத்த முடியும், நான் செய்ய முடியாது. நான் ஒரு மனுஷனுடைய பலவீனத்தில் கையை வச்சு எதுவும் செய்ய முடியாது, அது தேவன் தான் செய்ய வேண்டும். ஆனால் இங்க நடந்த சம்பவங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, எல்லாம் தாங்க எப்படியாவது அந்த காரியத்தில் கையை வச்சு ஏதாவது செய்திடலாம்னு சொல்லி அவங்க யோசித்தாங்க இல்லையா? மூத்தகுமார் என்ன செய்தா, நான் பிதாவுடைய கதைக்கு ஒரு மாதிரி இவ்வளவு கரிசன் நான் இருந்துச்சேன்னு அவனும் முயற்சி எடுத்தான் இல்லையா? ஆனா கடந்த 2-3 முதல்ல அன்று என்ற ஊழியக்காரன் ஒரு சம்பவத்தை சொன்ன, அதை சொல்லி நாம ஜோம் பண்ணி கணிச்சோம். ஒரு இருட்டு, ஒரு ரூம்ல இருட்டு இருக்கிறது இல்லையா? இந்த இருட்டை வெளியேக்க வேண்டும் என்று சொல்லிச்சுன்னா என்ன செய்ய வேண்டும்? இந்த இருட்டை வெளியேக்க வேண்டும் என்று சொல்லிச்சுன்னா என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொன்னாரு, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போட்டு உன் சகோதரன் கண்ணில் இருக்க திரும்ப எடுத்து வாய்ப்பாரு. நான் உத்திரத்தை வச்சுக்கொண்டு திரும்ப இருக்கிறவன்ட்ட போனும், திரும்பி எடு திரும்பி எடுன்னு எப்படி எடுபடும்? இந்த இருட்டு இருக்கிற இந்த ட்ரோமுக்குள்ள நான் வந்து நானே இருட்டா இருந்து கொண்டு நான் வந்து நின்று கொண்டு இருட்டே போ இருட்டே போ இருட்டே வெளியேறேன், எப்படி இருட்டு போகும்? இருட்டு போகாது. நானே தவறு செய்து கொண்டு என் மனத்தை பார்த்து நீ குற்றவாளி என்று சொல்லிச்சுன்னா அது சரிப்படாது. அவர் சொன்னார், லைட்டை போடுகிற பொழுது இருட்டு வெளியே, லைட்டை போடுகிற பொழுது இருட்டு வெளியே. இன்னைக்கு ஊழியத்தை தவறு விட்டுட்டாங்க. தவறு செய்கிற ஒரு மனுஷன் மனுஷனிடத்திலே தேவனை கிட்ட கொண்டு வர்றதை விட்டுவிட்டு தன்னை கிட்ட கொண்டு வைத்து ஆறாறன் அறுக்கிறான். இன்னைக்கு சபைகள்ல தேவனுடைய ஊழியர்கள் விசுவாசிகள் செய்கிற பெரிய பழி என்ன தெரியுமா? தெய்வத்தை ஜனங்கள் மத்தியிலே அருகாமைக்கு கொண்டு வர தவறுகிறார்கள். தெய்வத்தை ஜனத்தின் மத்தியிலே அருகாமைக்கு கொண்டு வருகிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற இருள் அவனை விட்டு விலகுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 6 திருப்பிக் கொள்ளுங்கள். சீக்கிரம் இந்த வசனத்தை வாய்த்து நாங்கள் முடித்துக் கொள்ளும். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனம் எல்லாம் அவர் தந்த வசனம், அந்த ஊழியக்காரன் அந்த நாளில் பேசும் பொழுது அவர் தந்த வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 6:5-7 வாசிங்கள்.
அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார்.
உன் பாவம் நிவர்த்தியானது என்று சொல்லி சொன்னான். இங்க என்ன நடக்கிறது? ஏசாயா அவன் தேவனுடைய ஊழியக்காரன், ஏசாயா தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவன் சொல்லுகிறதை ஜனத்து மத்தியிலே பேசுகிற தேவனுடைய ஊழியக்காரன். அவன் என்ன சொல்லுகிறான்? நான் அசுத்த உதருள்ள மனுஷன் ஆண்டவரே. தேவனை காண்கிற பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தை காண்கிற பொழுது அவன் சொல்லுகிறான், நான் அசுத்த உதருள்ள மனுஷன் ஆண்டவரே. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? உள்ள வசனம் எல்லாம் எடுத்து வைத்து, நீ பாவி, நீ பாவி, நீ சரியில்லை, நீ குற்றவாளி, நீ அது செய்தாய், நீ இது செய்தாய் என்று சொல்லி சொல்லுகிறதை விட நீ தேவனை அந்த நபரின் மத்தியிலே அருகாமையிலே கொண்டு வருவதற்கு முயற்சி எடு. தூதன் ஒரு கொரட்டி எடுத்து அக்னியை கொண்டு அவன் வாயிலே வைத்தப்பொழுது என்ன நடக்கிறது? அவன் சொல்லுகிற அவன் பாவம் உன்னை விட்டு நீங்கிட்டு, அவன் யார் இவ்வளவு நாளும் தேவனுடைய ஊழியக்காரன். நாம் என்ன செய்கிறோம்? இருட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு இருட்டை கலைக்கிறோமா? இல்லாவிட்டால் இருட்டு இருக்கிற இடத்திலே தேவனை கொண்டு வர நாம் விரைந்து செல்லுகிறோமா? இன்னைக்கு என்ன செய்கிறோம்? இன்னைக்கு என்ன ஊழியத்தை நாம் எடுத்திருக்கிறோம்? எப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்கிறோம்? ஒருவனை குற்றத்துக்குள்ளே நிறுத்துவதற்கு எவரால முடியாது, எவரால முடியாது. ஆனால் ஒருவனை பரலோகத்துக்குள்ளே நடத்துவதற்குன்னாலே முடியுமா? ஒருவனை தேவனுக்கு கிட்ட கொண்டு வர்றதுக்கு உன்னாலே முடியுமா? ஒரு மனுஷனுடைய இருள் நீங்க தேவனுடைய ஒளியுடைய வாழ்க்கையிலே கொண்டு போக உன்னாலே முடியுமா? நாம குற்றவாளிகளாக நிறுத்தாம இருக்க கடவோம். இன்னைக்கு குற்றவாளிகளாக நிறுத்துறதுக்கு உலகத்திலே, கிறிஸ்தவ லோகத்திலே அநேகர் இன்னைக்கு அதுல சிக்கிக்கொண்டாங்க. வசனத்தை எடுத்து வைத்துக் கொண்டு இன்னைக்கு அங்க இங்கன்னு சொல்லி வசனங்கள் எடுத்து ஆலோசனைக்கு அவரை கூப்பிட்டு, ஆலோசனைக்கு இவரை கூப்பிட்டு, நீங்க சொல்றது என்ன, நாங்க சொல்றது என்னன்னு சொல்லி எல்லாம் போட்டு குலைச்சு. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் ஆண்டவரே. நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் ஆண்டவரே. அவன் யார் தெரியுமா? தீர்க்கதரிசி தேவனுடைய வாய் என்று சொல்லி சொல்லுகிறான். தீர்க்கதரிசி தேவனுடைய வாய். அவன் தேவன் சொல்லுகிறதை சபைக்கு சொல்ல வேண்டும், ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். அவனே சொல்லுகிறான், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். ஆனால் தேவனுடைய ஒளி, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அக்கினி அவன் மத்தியிலே கொண்டு போக பருகிற பொழுது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? தூதன் சொல்லுகிறான், உன்னுடைய பாவம் உன்னை விட்டு நீங்கிச்சு. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் தெரியுமா? நாம எப்படியாவது அவனுடைய பாவத்தை அவனுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்க. இன்னைக்கு அனைவருடைய நோக்கம் இதுதான், பாவத்தை எடுக்கிறத விட அது என்னன்னு சொல்லி விசாரித்து விளக்கி வைத்து 10 பேருக்கு அதை குறித்து சொல்லி டெஸ்ட் பண்ணி, ஆனா தேவனை ஜனங்கள் மத்தியிலே கொண்டு வர ஓடி, தேவனை ஜனங்கள் மத்தியிலே கொண்டு வரத்துக்காண்டி உன்னை அப்பியாசப்படுத்தி அதை விட்டுட்டு அவர் செய்த குற்றத்துக்கும் இவர் செய்த குற்றத்துக்கும் வேதத்திலே வசனம் தேடுகிறது தேவனுக்கு முன்பாக சரிப்படுத்தப்படும் என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. நாம இந்த காரியத்திலே சரியான பிழையான காரியத்திலே கடந்து செல்லுகிறோம் என்பதை மறந்து விடாதீங்க. உன்னால் செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம் ஒன்று இருக்கும் என்று சொல்லி சொன்னார், தேவனை ஜனத்தின் மத்தியிலே கொண்டு வா, தேவனை நபர்களுக்கு அருகாமைக்கு கொண்டு வா, தேவனை உனக்கு கிட்ட எனக்கு கிட்ட கொண்டு வா. அப்பொழுது உன்னுடைய கரை நீங்கும்,
அப்பொழுது அந்த நபருடைய கரையும் நீங்கும். ஜனங்களை பரலோகத்துக்கு எப்படி கொண்டு போகலாம் என்று சொல்லி யோசி அவருடைய பாவத்திற்கு எந்த வசனத்தை சரியாக நிறுத்தலாம் என்று சொல்லி சிந்தியாக. அது உன்னுடைய வேலை இல்லை, அது உனக்கு கொடுக்கப்படவில்லை. அப்படி செய்த அநேகர் இன்னைக்கு சபைகளை விட்டு ஒதுங்கி, ஊழியங்களை விட்டு ஒதுங்கி, தாங்க சொல்லுகிறது தான் சரி, நான் சொல்லுகிறது தான் சரி என்று நிலைமைகளுக்குள்ளே போய் ஒதுங்கி இருந்து வாழுகிற வாழ்க்கைக்கு நாம் அநேகரை காண்பிக்க முடியும், அநேகரை காண்பிக்க முடியும். ஆனால் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்தில் நின்று தேவனை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வா, தேவனை ஜனக்கூட்டத்துக்குள்ளே கொண்டு வா. எங்க இருள் இருக்கிறதோ அங்கே தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி இல்லை. அதான் சரியான தேவனுடைய ஊழியம். தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா.